வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான நிறுவனங்களில் ஒன்றான டிக் ஸ்மித் நிதி நெருக்கடியை சந்தித்து பணமுடை ஏற்பட்டு தற்போது கடன் கொடுத்த வங்கிகள் பொறுப்பேற்கின்ற நிலையில், அல்லது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ரிசீவர்ஷிப்பை சந்திக்கின்ற நிலை தற்போது டிக் ஸ்மித்துக்கு எழுந்துள்ளது. இந்த நிலை எப்படி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்களேன்.
ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாந்திலும் 400க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட டிக் ஸ்மித் நிறுவனம் நிதி நெருக்கடி மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய போதுமான ஸ்டாக் கையிருப்பு என்பன இல்லாத காரணத்தாலும், வங்கிகள் மேலும் கடன் தர மறுத்துள்ள நிலையிலும், ரிசீவர்ஷிப் என்ற வங்கிகள் நிறுவனத்தை கையகப்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ரைசல், டிக் ஸ்மித் நிறுவனத்துக்கு இதுவரை கடன்களை வழங்கி வந்த நேஷனல் ஆஸ்திரேலியா பேங்க் மற்றும் HSBC பேங்க் என்பன மேலும் கடன்களை வழங்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டன. 6 மாதங்களுக்கு முன்புதான் இந்த இரு வங்கிகளும் $135 மில்லியன்களை டிக் ஸ்மித்திற்கு கடனாக வழங்கியிருந்தன. கடுமையான நிதி பற்றாக்குறையை சந்தித்த டிக் ஸ்மித் நிறுவனம் கொள்முதல் செய்த வகையில் பணத்தை கொடுக்க முடியாமலும், நாளாந்த செலவுகள் மற்றும் ஊழியர்களின் சம்பளங்களை கொடுக்க முடியாமலும், கடந்த கிறிஸ்துமஸ் கால பண்டிகை காலத்தில் அதிரடியான மலிவு விலையில் பொருட்களை விற்பனை செய்து பணப்புழக்கத்தை அதிகரிக்க முற்பட்டது. ஏற்கனவே டிக் ஸ்மித் ஸ்டோர்களில் இருந்த பிரபலமான பிராண்டுகள் விற்பனையாகி இருந்த நிலையில், DSC என்ற அவர்களது ஹோம் பிராண்டில் இருந்த பொருட்களை நுகர்வோர் பெருமளவில் வாங்கவில்லை. இதனால் எதிர்பார்த்தது நடக்காத நிலையில் இப்போது டிக் ஸ்மித் ரிசீவர்ஷிப் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கையகப்படுத்திய பின்பு நிர்வாகியாக பொறுப்பேற்றுள்ள மேக்ராத் நிக்கோல் தற்போது ஊழியர்களது வேதனங்களை மட்டுமே வழங்க முடியும் என்றும், ஏற்கனவே விற்பனை செய்துள்ள கிப்ட் வவுச்சர்களை பொருட்களாக மாற்றிக்கொள்ள முடியாது என்றும், முன் பணம் கட்டியவர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அறிவித்திருப்பதால் 1000க்கணக்கான பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அடுத்து இப்ப டிக் ஸ்மித் நிறுவனத்தின் வரலாற்று பின்னணியை பார்த்தால், அந்த டிக் ஸ்மித் நிறுவனத்தை துவங்கிய டிக் ஸ்மித் அவர்கள் ஒரு சிறு முதலீட்டில் தொடங்கி ஒரு பெரும் நிறுவனமாக அதை உருவாக்கினார் இல்லையா? இப்படி பல தசாப்தங்களாக அது வெற்றிகரமாகத்தானே செயல்பட்டு வந்தது. ஏன் இந்த திடீர் சோதனை? ஏன் இந்த நிதி நெருக்கடி?
எல்லா வர்த்தக நிறுவனங்களைப் போலவும் டிக் ஸ்மித்தும் பல மேடு பள்ளங்களை கடந்து வந்திருக்கிறது. ரைசல், பிரபல தொழில் அதிபரும் கொடைவள்ளலுமான ரிச்சர்ட் டிக் ஸ்மித் 1968 $640 முதலீட்டில் ஆரம்பித்த சிறிய நிறுவனம் தான் இந்த டிக் ஸ்மித். கார் ரேடியோக்களை பொருத்தும் சிறு வியாபாரமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஹாபி ஈஸ்ட் என்ற பொழுதுபோக்குக்காக எலக்ட்ரானிக் கருவிகளை உபகரணங்களை செய்ய முற்படும் பலருக்கு தேவையான பார்ட்ஸ்களை பாகங்களை விற்பனை செய்ய தொடங்கியது. டிக் ஸ்மித் அவர்கள் தானே இப்படியான ஒரு பொழுதுபோக்கை கொண்டிருந்ததால் இதன் அடுத்த கட்டமாக டிக் ஸ்மித் கேட்டலாக் என்ற ஒன்றை பிரசுரித்து மெயில் ஆர்டர் என்ற முறையில் பொழுதுபோக்கிற்காகவும் வர்த்தக நோக்கிலும் எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும் பலருக்கு இந்த பாகங்களை விற்பனை செய்ய தொடங்கினார். இந்த டிக் ஸ்மித் கேட்டலாக்குகள் எப்போது வெளியாகும் என்று 1000க்கணக்கானோர் அப்போது காத்திருந்தார்கள். 1982 20 கிளைகளை கொண்டிருந்த டிக் ஸ்மித் நிறுவனத்தை $25 மில்லியன்களுக்கு ஊல்வர்த் நிறுவனத்துக்கு விற்றார் டிக் ஸ்மித். இப்போதைய நிலையில் ஊல்வர்த், பிக் டபிள்யூ மற்றும் மாஸ்டர்ஸ் என்ற நிறுவனங்களில் ஏற்பட்டுள்ள நஷ்டம் காரணமாக நெருக்கடி நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது பலரும் அறிவார்கள். ஆனால் 1980களில் ஊல்வர்த் வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருந்த காலகட்டம் அது. நகரங்களின் மூளை முடுக்குகளில் எல்லாம் டிக் ஸ்மித் ஸ்டோர்களை திறந்தது ஊல்வர்த். நியூசிலாந்திலும் டிக் ஸ்மித் வேரூன்றியது. 2012 ஜனவரி மாதம், அதாவது டிக் ஸ்மித்தை வாங்கி 30 வருடங்களின் பின்பு, டிக் ஸ்மித் ஸ்டோர்களில் ஏற்பட்ட பெருத்த நஷ்டத்தை சமாளிக்க முடியாமல் ஊல்வர்த் 100 கிளைகளை டிக் ஸ்மித் கிளைகளை மூடியதோடு எஞ்சிய நிறுவனங்களின் வர்த்தக உரிமைகளை ஆஸ்திரேலிய முதலீட்டு நிறுவனமான ஆங்கரேஜ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் என்ற அமைப்புக்கு வெறும் $20 மில்லியன்களுக்கு விற்றது. மீதி $80 மில்லியன்கள் நிலுவையில் இருந்தது. அப்போது பவர் ஹவுஸ், DSE என்று பல்வேறு வர்த்தக மாடல்களை கொண்டிருந்தது டிக் ஸ்மித். பணங்காட்டுநெறி சலசலப்புக்கு அஞ்சாது என்று சொல்வார்கள். இந்த ஆங்கரேஜ் பார்ட்னர்ஸ் ஒரு பணங்காட்டுநெறி. ஆங்கரேஜ் கேபிட்டல் என்ன செய்தது? டிக் ஸ்மித்தை பப்ளிக் கம்பெனியாக புளோட்டிங் செய்து பங்குகளை விற்ற வகையில் இதன் பெறுமதி $570 மில்லியன் என்று அறிவித்தது. இதில் பங்குகளை வாங்கியவர்கள் லாபம் சம்பாதித்தார்கள். ஆங்கரேஜும் லாபம் சம்பாதித்தது. ஆங்கரேஜ் பார்ட்னர்ஸ் டேவிட் ஜான்ஸ் நிறுவனங்களின் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் பிரிவுகளையும் டிக் ஸ்மித்துடன் இணைத்து பங்குதாரர்களாக இருவரும் களமிறங்கினார்கள். இங்குதான் பிரச்சனை ஆரம்பித்தது. பங்குகள் அதிக விலை குறிக்கப்பட்டன. டிக் ஸ்மித்தின் பெறுமதி எப்போதும் இந்த அளவில் இருந்ததில்லை. ஆகவே வெறும் காகித மதிப்பை, பேப்பர் வேல்யூவை மட்டும் வைத்துக் கொண்டு காலங்கடத்தி கொண்டிருந்தார்கள் என்கிறார் மற்றொரு பிரபல தொழிலதிபரும் ஹாவி நோமன் நிறுவனத்தின் ஸ்தாபகருமான ஜெரி ஹாவி அவர்கள்.
How can something that's worth nothing be worth 500 million and 5 minutes later be worth nothing again? Yeah, but when a business is thriving, you know, 10 and 15 and 20 years ago, it's a long time ago. It hasn't been a good thriving business for years. It's been a broken business for years.
அது சரி சத்யநாதன். இப்ப ஆங்கரேஜ் பார்ட்னர்ஸ் நிறுவனம் டிக் ஸ்மித் நிறுவனத்தை ஊழ்வோத்திடமிருந்து வாங்கிய பின்னர் என்ன நடந்தது?
ஆங்கரேஜ் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் பொறுப்பேற்ற பின்பு பவர் ஹவுஸ் என்ற பெயரிலும், டிக் ஸ்மித் டாக் டு டெக்ஸ்பர்ட்ஸ் என்ற பெயரிலும், டிக் ஸ்மித் டெக்னாலஜி என்ற பெயரிலும் பல அவுட்லெட்டுகள், விற்பனை கூடங்கள் திறக்கப்பட்டு சென்ற ஆண்டின் இறுதியில் சுமார் 400 கிளைகளை கொண்டிருந்தது டிக் ஸ்மித். டிஎஸ்சி என்ற பெயரில் பல மலிவான ஹோம் பிராண்ட் சாதனங்களையும் கேஜெட்ஸ் என்ற சிறு உபகரணங்களையும் பெருமளவில் கையிருப்பில் வைக்க தொடங்கியதே டிக் ஸ்மித்தின் வீழ்ச்சிக்கு காரணம் என்று சிலர் கூறுகிறார்கள். இவை தரங்குறைந்த பொருட்கள் என்பதால் மக்கள் இவற்றை வாங்கவே இல்லை. வாங்கியவையும் நீடித்து உழைப்பதாக இல்லை. அத்தோடு பிரபலமான பிராண்டுகளை வாங்க தொடர்ச்சியான நிதி பிரச்சனைகளை டிக் ஸ்மித் சந்தித்ததால் நாளடைவில் நல்ல பிராண்டுகளை வாங்க முற்படுபவர்கள் டிக் ஸ்மித் பக்கம் போகவே இல்லை என்கிறார்கள். டிக் ஸ்மித் ஸ்டோர்ஸ்களில் மக்களுக்கு தேவைப்படாத பல பொருட்கள் தான் நிறைய இருக்கின்றன என்று சிலர் சொல்கிறார்கள். ஆனால் இதன் ஸ்தாபகரும் பிரபல தொழிலதிபரும் தேசியவாதியுமான ரிச்சர்ட் டிக் ஸ்மித் என்ன சொல்கிறார், இன்னும் காலம் கடந்து விடவில்லை, டிக் ஸ்மித் நிறுவனத்தை மீட்டெடுக்க முடியும், அகலக்கால் வைத்ததுதான் டிக் ஸ்மித் நிர்வாகம் செய்த தவறு என்கிறார் இவர்.
It's a problem with our economic system at the moment, and that is that we have to have perpetual growth in the use of resources and energy and in profits, and that's simply not possible. You can't have perpetual growth in a finite world.
எப்படி இருப்பினும் டிக் ஸ்மித் ஊழியர்கள் 3,300 பேரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. லட்சக்கணக்கான டாலர்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் வாங்கியோரின் நிலை மற்றும் ஆன்லைன் என்ற முறையில் இணையத்தில் பொருட்களை வாங்கி இன்னும் பொருட்கள் கிடைக்கப்படாதவர்களின் நிலை என்பவை கேள்விக்குறிகளாக மாறியிருக்கின்றன. இவைதான் இப்போதைய டிக் ஸ்மித்தின் நிலை. ரைசல்,
மிக்க நன்றி சத்யநாதன்.
நன்றி ரைசல்.